ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 45வது திருப்பாடல். செய்தவமும் கைதவமும். இறைவனுடைய திருக்கோயில் வலம் வருதல், அவன் திருமுன் வணங்குதல் முதலியவை சரியே என்னும் சோபானம் ஆகும். இறைவனை திருவுருவத்தில் அமைத்து பூஜை செய்து வழிபடுதல் முதலியவை கிரியை ஆகும். அவனை உள்ளத்திலே வைத்து தியானம் செய்து நிஷ்டை கூடுதல் யோகமாகும். மெய்யுணர்வு பெற்ற என்றும் மாறாத நடுநிலையில் நின்று சுகதுக்கங்களை சமமாக பாவிக்கும் பயிற்சி ஞானமாகும். இந்த 4 படிகளையும் கடந்து அனுபூதிமான்களாக நிற்பவர்களுக்கு சரியை முதல் கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 விதமான பயிற்சியினாலும் யாதொரு பயனும் இல்லை. காற்று இல்லாத இடத்தில் விசிறியை வைத்துக் கொண்டு விசிறிக் கொள்வார்கள், ஆனால் காற்றுள்ள இடத்தில் விசிறிக்கு வேலை இல்லை. அதுபோல ஞானத்தின் முதிர்ச்சியால் சமாதி நிலை பெற்று அதிலும் முதிர்ந்து சகஜ சமாதி நிலையில் வாழும் முக்தர்கள் எது செய்தாலும் அதுவே தவமாக இருக்கும். அவர்கள் நடப்பதே சரியை, அவர்கள் செய்வதே கிரியை, அவர்கள் மூச்சு விடுவதே யோகம், அவர்கள் தூங்குவதே சமாதி நிலை, அவர்கள் செய்வது சதாகால பூஜை என்கிறார் அபிராமிப்பட்டர் இந்த பாடலில். அதாவது பாடலின் முதல் வரியை, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ என்கிறார். அதாவது ஞானத்தின் முதிர்ச்சியால் சமாதி நிலை பெற்று அதில் முதிர்ந்த சகஜ சமாதி நிலையில் வாழும் முக்தர்கள், சதா நிஷ்டர்கள், ஆத்மாராமர்களாக விளங்கும் முக்தர்களாக இருக்கிறார்கள். இத்தகைய சதா நிஷ்டர்கள் நிலையை அபிராமிப்பட்டர் நினைக்கிறார். அம்பிகையின் திருவடியில் விழுந்து வணங்குவதில்லை அவர்கள். தம்முடைய இச்சையின்படி எதை எதையோ செய்வது போல தோன்றுவார்கள். இதற்கு காரணம் அவர்கள் முன்பே செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடித்ததுதான். அப்படிப்பட்டவர்கள் நிலையை நினைத்து அபிராமிப்பட்டர் இந்த பாடலின் முதல் வரியில் அவ்வாறு பலர் பழங்காலத்தில் இருந்தார்கள் அல்வா என்று கேட்கிறார். அதனால் இந்த பாடலின் முதல் வரியை, தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ என்கிறார். பிறகு அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ என்கிறார். அதாவது அவர்கள் அவ்வாறு இருப்பது சரியானால் நானும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்கிறார். நானும் அந்த ஞானிகளைப் போல செய்யக்கூடாதே என்று கேட்டவர் பின்பு, தாயே, நான் எது செய்தாலும் என்னை பொறுத்தொருள வேண்டும், வெறுக்கக்கூடாது, எனக்கு உன்னையன்றி புகழ் வேறு இல்லை என்கிறார். அதனால் பாடலில் அடுத்த வரியை, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே என்கிறார். அபிராமிப்பட்டரும் தாயிடம் நெருங்கி கொஞ்சம் குழந்தையாதலால் முதலில் நானும் அந்த முக்தர்கள் மாதிரி செய்யக்கூடாதா என்று சொல்லிவிட்டு, அம்மா, என் குற்றங்களை எல்லாம் பொறுத்துக்கொள் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறார். அதனால் இந்த பாடலில் அவர் பொது கருத்தாக சொல்ல வருவது என்னவென்றால், தாயே, நின் திருவடிக்கு கைங்கரியம் செய்யாமலும் நின் பாதத்தை வணங்காமலும் உண்மையான பொருள் இன்னதென்று உறுதியாக தெளிந்து தம் மனம் விரும்பியவற்றையே செய்து பழங்காலத்தில் இருந்தார்களோ அல்லவா, அவ்வண்ணமே அடியேனும் அவர்களை பார்த்து என் இச்சைக்குரிய செயல்களை செய்தால் அது வஞ்சவாகுமா? அப்படியின்றி அவர்களுடைய செய்கைகள் எல்லாம் தவமாவது போல என் செய்கைகளும் தவமாகுமா? அடியின் மாறுபட்ட செயல்களை செய்தாலும் நான் உன் குழந்தை என்ற உண்மையை கருதி என்னை பொறுப்பது நன்மையாகும். அப்படியின்றி என்னை வெறுத்து புறக்கணித்து நன்று அன்று என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலில் அம்பிகையை போற்றி வணங்கி துதிக்கக்கூடிய பாடலானது தமிழ் அந்தாதி செய்யுளாக அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நாமும் அதே பாணியிலேயே ஸ்லோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதேகிருஷ்ணன்.